மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 7 பகுதி. தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
மங்கள இசை கருவிகளான நாகஸ்வரம் மற்றும் தவில் ஆகியவை இணை பிரியாதவை. ஆலய விழாக்கள், இசை நிகழ்வுகள் என எதுவாக இருந்தாலும் அது மேள கச்சேரி அல்லது நாகஸ்வர கச்சேரி என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் அந்த நிகழ்வுகளில் முதலாவதாக ஒலிப்பது தவில்தான். ஆலயங்களில் உற்சவ காலங்கள் தொடங்குவதற்கு முன்னர் யமபேரி என்று இசை நூல்களில் குறிப்பிடப்படும் தவிலுக்கு தனியாக பூஜை செய்யப்பட்ட பின்னரே கொடியேற்றம் நடைபெறும் என்றும், உற்சவ காலம் முடிந்து கொடி இறக்கம் செய்யப்படும் பொழுதும் தவிலுக்கு பூசைகள் நடைபெறும் என்பது ஆலய குறிப்புகள், ஆகம சாஸ்திரங்கள் மற்றும் இசை நூல்கள் ஆகியவற்றில் காண முடிகிறது. தவிலுக்கு வேறு பல பெயர்களும் இலக்கியங்களில் காணப்படுகின்றன என்று கூறுகிறார் இசை ஆர்வலரும் தமிழ் இசை ஆய்வாளருமான நாவண்ணா மம்மது.
தவிலுங்க வாக்கியத்துக்கு முதல்ல வந்து தாவில் அப்படிங்கிற ஒரு சொல் தான் வழக்கத்துல இருந்திருக்கு. பேரிகை படகம் தாவில் சிலப்பதிகாரத்துல அடியார்க்கு நல்லார் உரையில அது வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருப்புகள்ல வந்து தவில் அப்படிங்கிற சொல் ஆகுது. கல்வெட்டுகள்லயும் தவில் அப்படிங்கிற சொல் தான் இருக்கு. இந்த தவிலுக்கு வந்து வேறு சொற்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாவில், மேளம், கொட்டு, உடல், உடல் கூறு, சக்கை, தக்கை, இப்படி நிறைய தமிழ்ல சொற்கள் இருக்கு. இந்த நாகசுரம் தவில் இரட்டை வாத்தியங்கள் அப்படின்னு சொல்லணும், இரட்டை பிறவிகள். நாகசுரத்திற்கு எப்படி ராஜவாத்தியம்னு பேர் இருக்கோ அதே மாதிரி தவிலுக்கும் ராஜவாத்தியம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. செவ்வியல் இசை அப்படிங்கிற அரஞ்சிசையிலும் சரி, நையாண்டி மேளம் என்ற கிராமிய கலையிலும் சரி, தவில் போல் ஒரு தாளக்கருவியை நாம் காண முடியாது. பலாமரத்தில் செய்யப்பட்ட இந்த கூடுதான் தவில் கருவியில எதிரொலிப்பானாக ஒரு ரெசனேட்டரா வேலை செய்து தவிலுடைய ஒலியை அதிகரித்து இனிமையாக்குவதே இந்த உட்கூடு தான். இது வந்து ஒரு இருமுக தோல் கருவி அப்படின்னு சொல்லணும். வளந்தலை, இளந்தலை என்று இந்த உறுப்புகள் அழைக்கப்படுகின்றன. வளந்தலையில் 2 தோள்கள் அடுக்காகவும் இடந்தலையில் 1 தோல் கொண்டு இந்த கருவி அமைக்கப்படுகிறது. இத்தோள்கள் வழக்கமாக ஆட்டு தோலால் ஆனவை. இந்த தட்டுங்கிற வளந்தலை அப்படிங்கிறது தவிலினுடைய முக்கியமான பகுதி. இது கை விரல்களால தான் இயக்கப்படுகிறது. தாம் தீம் தொம் தகிட நம் கிட ஜம் என்ற சொற்கட்டுகள் வளந்தலையில் தான் வாசிக்கப்படுகிறது. வழக்கமாக இடந்தலை ஒரு குச்சியால் இயக்கப்படுகிறது. இந்த குச்சிகளுக்கு பேரு குணில் அப்படிங்கிற பேரு. இந்த குச்சிகள் திருவாச்சி மரத்திலிருந்து செய்யப்படுகிறது. திருவாவூர்வரை, பன்ருட்டி ஆகிய இடங்களில் மற்றும் ஈழத்தில் யாழ்ப்பாணத்திலும் இந்த தவில் வாக்கிய கருவி செய்யப்படுகிறது.
நாகஸ்வரம் மற்றும் தவில் இசை இன்றளவும் பெரும்பாலும் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தே உள்ளது. அதுவே மங்கள இசையின் பலமாகவும் பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. வேறு சில சமூகத்தவரும் மங்கள இசையை கற்க முயன்றுள்ளார்கள். ஆனால் அவர்களால் பெரிய அளவில் பரிமளிக்க முடியவில்லை என்கிறார் தஞ்சையிலுள்ள இசை ஆர்வலரும் எழுத்தாளருமான நாகராஜன் சிவராமகிருஷ்ணன்.
சில பேர் வந்து இதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் பழனியில் லட்சுமி நரசிம்ம ஐயர் அப்படின்னு நாம் அறிந்தவரை முதல் பிராமணன் நாகசுரம் வாசிக்க முயற்சி பண்ணார். அவர் ஏதோ வாசித்தாரை தவிர்த்து அவருடைய வாசிப்பு வந்து ரொம்ப ஓஹோன்னு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே போல் தவிலில் வந்து மன்னார்குடியில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்த கணேசையருங்கிறவர் தவில் வாசித்தார். திருச்சேரையில் சாரநாத பெருமாள் கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணுற பட்டாச்சாரியாரோட பையன் ரங்கநாத பட்டாச்சாரியார் இன்றைக்கும் தவில் வாசிச்சுருக்கார். பட் அவங்களால எல்லாம் வந்து மற்ற தவில் வித்வான்கள் இசை வேளாளர் குலத்தில் தோன்றிய அப்படின்னு வச்சுக்குவோமே, அந்த தவில் வித்வான்கள் அளவுக்கு இவங்களால வந்து வாசிக்க ஒரு காம்பிடன்சி திறமை இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. இதுக்கு 2-3 காரணங்கள் சொல்லலாம். இவங்கள்லாம் வந்து முழுக்க முழுக்க சைவ உணவு சாப்பிட்றவங்க. அதுக்கு வந்து சக்தி, அதை வாசிக்க நாதஸ்வரத்துக்கு தம்மு ரொம்ப வேணும், வோக்கல் காசு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நாதஸ்வரம் வாசிக்க முடியும். அதே போல் தவிலுக்கு வந்து உடம்பு சக்தி நிறைய இருக்கணும், ஓங்கி அடித்து வாசிக்கணும். அந்த அளவுக்கு இவாளுக்கு ஸ்டாமினா இல்லை. மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நமக்கு சரியாக வராது அப்படின்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இந்த ஷேக் மஹபூப் சுபானி, காலிஷாபி, காசிம் பாபு இந்த மாதிரி விரலை விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வித்வான்கள் தான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் ஷேக் சின்ன மௌலானா வாசித்தார், அவருடைய கசின் பிரதர் ஷேக் ஆதம் சாஹிப் அவங்களாம் வாசித்தாங்க. இதை தவிர்த்து மற்ற குலங்கள் இனங்களை சேர்ந்தவர்கள் யாரும் இதில் முயற்சி கூட பண்ணியிருந்ததாக நமக்கு தெரிய வரவில்லை.
இவ்வளவு சிறப்பும் பாரம்பரியமும் நிறைந்த தவில் வாத்தியத்தை தயாரிப்பவர்களின் நிலை எப்படி உள்ளது என்பதை காண திருவாவடுதுறை பயணமானேன். தவில் பட்டறை தயாரிக்கும் ஒன்றில் எவ்வித செயல்பாடுகளும் இல்லாத நிலையில் சோர்வாக அமர்ந்திருந்தார் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தவில் தயாரிப்பில் ஈடுபடும் சாமிநாத ஆசாரி.
சந்தோஷம் இல்லையே, ஒன்றும் எப்போதும் போல தான். உடனே இந்த வேலை செய்ய முடியாது. மரம் வாங்கி அதை கட் பண்ணி அது காஞ்ச பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தான் அதை ஃபினிஷிங் கடையணும். பழசு ரிப்பேர் நிறையா வரும். இப்படி தான் இருக்கணும்னு செய்கிறது இந்த திருவாரூரில் மட்டும்தான்.
தமிழ் தயாரிப்பில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சங்கடங்கள் என்னென்ன?
மரம் வாங்கினோம்னா நஷ்டமாகப்படும். ஒரு 10 கட்டைக்கு மரம் வாங்கினோம்னா 4 கட்டை சுத்தமாக தேரும், 2 கட்டை ஓட்டை போயிடும், மரம் சாப்பிட்றோம், தங்க முடியாத நஷ்டம் வரும் மரத்தில்.
ஒரு தவில் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன விலைக்கு விற்கிறீங்க?
மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து 10 ரூபா 15 ரூபா. இதே நிரந்தரமாக செய்யக்கூடிய கவர்மெண்ட் வேலை இல்லை, கைத்தொழில். இதுலேயே நம்ம சம்பாரித்து ஒன்றும் செய்ய முடியாது, மரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். மாதம் இவ்வளவுலாம் சொல்ல முடியாது. ஒரு நேரம் தொழில் நடக்கும், ஒரு நேரம் இல்லாமல் இருக்கும். மழை காலத்தில் சுத்தமாக இருக்காது.
ஒரு தவில் தயாரித்து பூரணமாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
முதல்ல அந்த மரத்தை கட் பண்ணி அதை சைஸ் பண்ணி போர் பண்ணி அதில் தேதியை போட்டு போட்டுடணும். அது ஒரு வருஷம் காஞ்சதுக்கு பிறகு தான் மொத்தம் 4 நாள் செய்யணும் இந்த வேலை. நாங்கள் உட்டு மட்டும் தயார் பண்ணி கொடுத்துருவோம். நீட்டு 15.5 இன்ச், வா வந்து 8 8.5 கால், 42 துந்தி வச்சு 5.5 கிலோ 5.75 கிலோ வச்சு நாங்கள் அந்த உட்டு மரத்தை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் வேலை அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த வலை தயார் பண்ணுறதுக்கு திருவையாறில் இருக்கார், அங்கே போய் வலை வாங்கிக்கணும். சிதம்பரத்தில் இருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அந்த போல்ட்டு ஃபிட்டிங் பண்ண 1000 வரணும்.
இல்லை, முன்னால் வந்து பெரும்பாலும் வந்து ஆட்டுத்தோல் தான் போட்டாங்க.
ஆமாம்.
அதுக்கு பிறகு வந்து மாட்டுத்தோல் போடுற அந்த வழக்கம் வந்துச்சு. ஆனால் பல வித்வான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டுத்தோல் போடும்போது ஏற்பட்ட அந்த நாதம் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த இனிமை மாட்டுத்தோலில் கிடைக்கல அப்படின்னு சில வித்வான்கள் ஆதங்கப்படுறாங்க. அது சரியா? அது
சரிதான். அது ஆட்டுத்தோல் போட்டு போடும்போது இரும்பு போட மாட்டாங்க. அதை தட்டு சொறி ஆட்டுத்தோல் சொறி வச்சுக்கிட்டு அந்த வார் போட்டு இழுப்பாங்க. வச்சரம் வாரன்னு திருப்பதியில் விற்கும். அதை மாட்டு இழுத்தாக்கா, இழுத்து முட்டிச்சாங்கன்னாக்கா அது எல்லாரும் இழுக்க முடியாது. தவுளு பிடிக்கிறதுக்காக இருப்பாங்க தனியாக.
வாறு பிடிக்கிறது?
ஆமாம், இழுக்க ஆள் கிடையாது. இப்போ
பலா மரத்தை தவிர வேறு மரத்தில் தவுள் பண்ண முடியாதா?
முடியாது, நாதம் வராது. நாதம்ங்கிறது இந்த பலா மரம் ஒன்றில் தான் வரும். நம்மகிட்ட வந்து செய்துக்கிட்டு போவாங்க பெரிய வித்துவாங்கலாம். அவங்க வேலை முடிஞ்சோடனே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க.
ஒரு காலத்தில் பல பிரபலங்கள் சந்தித்து உரையாடும் இடமாகவும் இருந்துள்ளது நாகஸ்வரம் மற்றும் தவில் தயாரிப்பு நிலையங்கள். அவற்றில் பல இன்று களை இழந்து இயந்திரங்கள் துருபிடித்து செயல்பாடு இன்றி இருப்பது இசை ஆர்வலர்களை கவலையடைய செய்யும் என்பது யதார்த்தம். இளைய தலைமுறையைச் சேர்ந்த பூபதி ஆசாரி குடும்பத் தொழிலை விடாமல் பல சிரமங்களுக்கு இடையே தவில் தயாரிப்பை முன்னெடுத்து வருகின்றார்.
இது வந்து பாரம்பரியமாக எங்கள் தாத்தா அப்பா செஞ்சாங்க. எங்களை நம்பி தவுள்காரவங்களாம் இருக்காங்க. அதனால் இதை பாரம்பரியமாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். மற்றபடி இந்த தொழிலுக்கு ஒன்று செய்யணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. கவர்மெண்ட் எங்களுக்கு இதுக்கான சரியான அங்கீகாரமும் கிடையாது.
பாரம்பரியம் சாப்பாடு போடுமா?
அது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதுனால, தாத்தா வழி அப்பா அப்பா வழி நான் அப்படி போணுச்சு. தொழிலை அதிகமாக நேசிச்சது ஒரு காரணம். இதை விட்டு போக முடியல. வேற ஒன்றும் இதுக்கு ஒன்று ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்ல முடியல. இது வந்து ஒரு அழியா கலை, நம்மளால் அழியக்கூடாது. ஏன்னா திரும்பி உருவாக்க முடியாது. அந்த ஒரே காரணத்தால் தான் செய்கிறோம்.
இழுத்து பிடிச்சி கூட எவ்வளோ நாள் செய்ய முடியும் அந்த மாதிரி?
இழுத்து பிடிச்சிக்கிடுங்க செய்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. எப்போ வேணாலும் இது நிற்க வாய்ப்பு இருக்குது.
தவுள் நாகஸ்வரத்தினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும்பொழுது, அதை சார்ந்திருக்கக்கூடிய உங்களை போன்ற கலைஞர்களுடைய எதிர்காலமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இருக்கா மனசில்?
தாராளமாக இருக்காது. அதை வந்து மறுக்கிறதுக்கு இது இல்லை. காலங்கள் அதுமாரி இருக்குது.
இப்படி கம்பீரமாக பல ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் ஒலித்த இந்த இசை இன்னும் எவ்வளவு காலம் தனது கம்பீரத்தையும் சமூகத்தில் தனது இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. நாகஸ்வரத்தின் ஒலியை உலகறிய செய்வது அந்த வித்வான்களில் உதட்டுடன் ஒட்டி உறவாடும் சீவாளி. அந்த சீவாளி தயாரிப்பு மற்றும் அதிலுள்ள நெருக்கடிகள் ஆகியவை குறித்து அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
நேர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 7ஆம் பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.